வாசல் தேடி வருகிறே, என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் உரைய என்னில் வாருமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 30வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கடந்த முகில்களை தாண்டி செல்லும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஆகவே கடவுளுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்துவோம். தாழ்ச்சியான மனநிலையோடு நம்முடைய இறை வேண்டல்களை முன்வைப்போம். கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமே
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்
முதல் வாசகம் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 35 திருவசனங்கள் 12 14 16 18 முடிய ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் ஆண்டவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பணி செய்வோ ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முயல்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒளிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் சேவி சாக்கின்றார். அவர்களை அனைத்தும் இடுக்கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தினரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையாம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 6-8 மற்றும் 16-18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படுகிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அந்த இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஹல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9-14 முடியும். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குள் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அவ்வப்பொழுது உங்களுடைய செய்திகள் அலைபேசி வழியாக நீங்கள் அழைப்பு கொடுத்து பேசுவது, அப்புறம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், இப்படியெல்லாம் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் இந்த இணைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையில் இணைந்திருக்கிறோம். அந்த நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நம்ம கேட்டது போல, கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நம்ம இதை தான் இப்போ செய்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் நம்ம பிரிந்திருந்தாலும், இடம் நம்மை பிரித்திருக்கிறது, நம்முடைய பொருளாதார நிலை நம்மை பிரித்திருக்கிறது, வாழ்வியல் முறை நம்மை பிரித்து வைத்திருக்கிறது, ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு நம்மை பிரித்திருக்கிறது, இப்படி பல விஷயத்தில் நம்ம பிரிந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நம்ம எல்லாருமே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாகப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான அந்த ஒன்றிப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஒன்றிப்போடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், லூக்கான செய்தியிலிருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக மற்ற எல்லா நாட்களிலும் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் போன வாரமே சொன்னேன், நான் இந்த வாரமும் சொல்கிறேன். 19வது வாரத்திலிருந்து ஆண்டவர் வந்து எருசலேமை நோக்கி அவர் பயணத்துக்குள்ளே போகிறார். 32வது வாரம் தான் டார்கெட்டு, அதோடு நிறைவடையுது அவருடைய அந்த பயணம். அப்போது அந்த எருசலேமினுடைய பயணத்தில் தான் நாமளும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அந்த பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் நாமும் அந்த எருசலேமை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறோம். இயேசு அன்னைக்கு போனது கான்டெக்ஸ்ட் வேறு, அதனுடைய சூழல், அதனுடைய நோக்கம் எல்லாம் வேறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் போகிறது வந்து இன்னும் அது நிறைவு செய்யப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிற, இன்றைக்கி நாமும் அந்த எருசலேம் நோக்கிய பயணத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம எல்லோருமே இந்த வாழ்வு முறைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை குறித்த அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு எப்படி கடவுள் வழிகாட்டணுமோ வழிகாட்டுவார். நமக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு, கடவுள் வந்து இப்படிப்பட்ட அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா சீடத்துவ அடையாளம், கடவுள் நம்மளை சீடர்களாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்போ சீடர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் காட்டிகிட்டே போகிறாரு. இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகி ஒரு கட்டத்தை கடந்து மேலே நம்ம போகிறோமோ, நாம் தான் என்ன செய்ய முடியும், அந்த எருசலேமுங்கிற அடையாளத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியும். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எதை பற்றி பேசுகிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அது ஆத்மாவிற்கு விளக்கு. உடலுக்கு எப்படி உணவு உதவி செய்கிறதோ, அதே போல் ஆத்மாவுக்கு வார்த்தை தான் உதவி செய்யுது. அதனால தான் வார்த்தையான தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்தார், வார்த்தை நம்மோடு குடிகொண்டாருன்னெலாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஏதோ ஒரு வார்த்தை பைபிளில் எழுதியிருக்கு, பைபிளில் ஏதோ ஒரு புஸ்தகம் மாதிரி, 10 புஸ்தகத்தோட இது ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது நம்முடைய எண்ணங்களை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்க உதவுது. அது எலும்பு மூட்டு மஜ்ஜையை ஊடுருவி பாயுது. பாருங்கள் எவ்வளோ வேலைகளை இந்த வார்த்தை செய்து, எபிரேயர் 4:12 அந்த வார்த்தைக்கான ஆழத்தை நமக்கு காட்டுது. இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? முதல் வாசகம் சீராக்கிய ஞான நூலிலிருந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. திருத்துதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து 2வது வாசகம் வந்து ஒரு தெளிவை காட்டுது. நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 18வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வாசகம். இந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். நற்செய்தி என்ன சொல்லுது? கடவுள் முதலே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். அப்போ நேர்மையானவர் அப்படிங்கிறத அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? பலவிதமாக வெளிப்படுத்தினாங்க. பலவிதமாக அந்த நேர்மையாளர் தன்னுடைய நேர்மைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான நிலை எப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது கூட அவர்களுடைய அந்த பெருமை, அந்த ஒரு காரியம் வெளிப்பட்டது. அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வந்து இந்த ஒரு ஓமை வழியாக சொல்கிறார். வரி தண்டுபவர், மக்களால் அவமானத்தினுடைய அடையாளமாக, வெறுத்து தள்ளப்பட்ட அடையாளமாக இருந்த அந்த வரி தண்டுபவர்கள், பரிசேயர்கள், மக்கள் பார்வையில் பெருமைக்குரியவர்கள், அவங்க நல்லா பெரிய ஆடைகள் அணிந்து அப்படியே தான் வந்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட அடையாளம் மனித பார்வையில் உயர்ந்த அடையாளமாக இருந்தாலும், கடவுள் பார்வையில் நீ எப்படி இருக்க போகிற? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நாம் இது மற்றவர்கள் இப்படி இருக்காங்களான்னு பார்க்குறதில்லை. நான் என்னை பார்க்க வேண்டிய அடையாளத்தை தான் கடவுள் இன்றைக்கி 2 அடையாளமாக வைக்கிறார். இப்போ நாம் பரிசேயரனுடைய அந்த மனநிலையில் இருக்கிறோமா, அல்லது வரி தண்டுபவருடைய மனநிலையில் இருக்கிறோமா, இதை சிந்தித்து பார்க்கணும். நம்ம பல நேரம் என்ன செய்வோம், இதை வாசித்த உடனேயும் நம்ம அவர் இப்படி இருக்கிறாரா, இவர் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இல்லை, முதல்ல நமக்கு அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும், நான் யார் அப்படின்னு. இப்போ இந்த அருமையான இடத்துல நமக்கு உணர்த்தப்படுகிற சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த எளிய வரி தண்டுபவருடைய அந்த தாழ்ச்சி, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு மனநிலை. இவன் என்ன செய்கிறான், பரிசெயர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல, அந்த மனுஷன் தன்னுடைய பெருமையெல்லாம் அங்கே வந்து அப்டேட் பண்ணுறாரு கடவுள்கிட்ட. அவர் கடவுள்கிட்ட வந்து மன்றாட வரலை, தான் செய்கிறதெல்லாம் அவங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வர்றார். இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேரை நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் ஜெபிக்க மாட்டேன். இப்போ நம்ம வேறு மாதிரி ஜெபிப்போம். நம்ம ஜெப முறையில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே போன உடனேயும் ஹோட்டலில் போனோடனே எப்படி ஆர்டர் போடுவோம், அவருக்கு 2 இட்லி, இவருக்கு ஒரு பூரி, இவருக்கு ஒரு தோசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே கடவுளோட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதை கொடுங்க ஆண்டவரே, இதை எனக்கு கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, என் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிடும். பாருங்கள், ஒரு தாழ்ச்சியினுடைய நிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னாக்க, நாம் செய்கிறத எக்ஸிபிட் பண்ணுறதில் இல்லை, எதை நான் இழந்து நிற்கிறேன் என்பதை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வதில் இருக்கிற, தன்னுடைய பெருமையின் அடையாளமாக இருப்பதை எடுத்து வைப்பதில் இல்லை தாழ்ச்சி, மாறாக தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி தன்னுடைய இயலாமையை கடவுளுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறது, இதுதான் வந்து தாழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிற. அப்போது நான் என்னுடைய பெருமையை எடுத்து வைத்து என்னுடைய பெருமையில் தான் அந்த தெய்வம் எனக்கு தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம செய்தி சொல்கிறோம். இந்த பரிசெயர் அப்படி தான் சொல்கிறார், நான் இதெல்லாம் செய்கிறதுனால தான் நீ எனக்கு தெய்வமாக இருக்கிறீங்க, நான் அந்த தெய்வத்துக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். அது வந்து அப்டேஷன், அது வந்து அவர் வந்து தன்னுடைய பெருமையை பட்டியலிடுறார். இந்த வரி தண்டுபவர் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நாம் எந்த மனநிலையில் ஜெபிக்கிறோங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஃப்ரேம் போட்டு பார்த்தே ஆகணும். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஏதோ நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு ரசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஓ ஆமாம் ரைட் வெரி குட் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ இதை நம்ம ஆழத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பைபிளில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, ஆண்டவருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு பேர் என்னென்னா அனாவிம் யாவே. அனாவிம் யாவே தமிழில் எப்படி அதை மொழிபெயர்க்கிறாங்கன்னா அனாதைகளின் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டெல்லாம் வரும், அநாதி தேவன் உன் அடைக்கலமே ஆதாரமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாடல் நீ கேட்டிருப்பீங்க. அது அப்படியே அவங்க அநாதி தேவன் அப்படின்னு, அநாதி தேவன்னா என்ன, அனாவிம் யாவே அப்படிங்கிறது. அனாவிம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குற போது ஹீப்ரு வேர்டு, அது எபிரேய சொல்லாடல், அது புவர் ஒன்ஸ், ஏழைகள் எளியவர்கள் அவங்கள தான் வந்து இந்த அனாவிம்னு சொல்கிறார். அப்போ கடவுள் தன்னை ஐக்கியப்படுத்தும் போது யாரோட ஐக்கியப்படுத்துகிறார் பாருங்க, ஏழைகளோட தான் ஐக்கியப்படுத்துகிறார். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அவர் தான் கடவுள் வந்து தன்னை வெளிப்படுத்தினார், நான் இஸ்ரேல் மக்களினுடைய தேவன். அதான் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம், இவர் வந்து ஆபிரஹாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படிலாம் சொல்கிறோம். இவங்களாம் யார், இந்த இஸ்ரேல் குலத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தவங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க எகிப்துங்கிற ஒரு நாடு, பெரிய நாடு, அது ஒரு பெரிய வல்லரசு, அது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாபிலோன், ஒரு பக்கம் சிரியா, பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய நாடுகள். அதுக்கு நடுவில் இருந்த குட்டி நாடு தான் இந்த இஸ்ரவேல். எப்போல்லாம் இந்த அரசர்கள் அடுத்த நாட்டோட சண்டைக்கு போகிறான்னா அப்போ இந்த இஸ்ரவேலை தாண்டி போக வேண்டி வரும்போது இவங்களை ரெண்டு அடி அடிச்சுட்டு தான் அப்படி போவான். அதனால தான் அடிக்கடி என்ன செஞ்சாங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. தேவர் நோ பீப்புள் லைக், அவங்க ஒன்றுமில்லாத ஒரு ஜனமாக நின்றாங்க, அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு நிலை. இன்றைக்கும் அப்படி வாழ்ந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கி பேசப்படுறதில்லை. இப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருந்த ஒரு இனம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இனம் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு இனமாக இருப்பதற்கு காரணம், அந்த இனத்தை ஆண்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த இடத்துல பார்க்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருக்கிற, தாழ்ந்து போன நிலையில் இருக்கிற அந்த அடையாளத்தை தான் தன்னுடைய கையில் எடுத்து அவர் அவர்களுக்கு தெய்வம் என்று தன்னையே அறிக்கை செய்கிறார். அங்கிருந்த பெரிய பெரிய இனத்துக்கெல்லாம் நான் தான் தெய்வம் இல்லை. அவருடைய அடையாளப்படுத்துவதே இழந்து போனவர்களோடு நின்று தான் கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னை அடையாளப்படுத்துகிறார். கடவுள் தன்னை அடிப்படையில் ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக தான் வைக்கிறார். இயேசுநாதர் சாமி வந்து செய்தாருன்னு நம்ம சொல்லலை, அதுக்கு முன்னாடி பிதாவே இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம். அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னாக்க திருப்பாடல் 10:17 நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறீர். இந்த எளியோருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த அனாவிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 37:11 திருப்பாடல், எளியோர் நிலத்தை உடைமையாக பெறுவர், அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். இப்போ இந்த எளியோர் எளியோர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த அனாவிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கடவுள் இவர்களுக்கு உதவி செய்வார், இவர்களுக்கு உதவி செய்வார். அப்போது யார் எளியவர்? கடவுளுக்கு முன்பாக இந்த வரி தண்டுபவர் தன்னுடைய இயலாமையை உணர்கிறார் பாருங்களா, அந்த தாழ்த்துதலினுடைய அடையாளத்தில் இருக்கிறவர் தான் எளியவர். நிறைய எளியவர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அடமன்சி இருக்கும், ஒரு இருமாப்பு இருக்கும். அவங்களையும் கடவுள் என்ன செய்வார், வெளியில் தள்ளுவார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், நல்ல கவனிங்க, ஏழையர் பேறு பெற்றோர்னு சொல்லலை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். நிறைய பேர் கேட்பாங்க, பணக்காரங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க, இப்போ ஏழைகள்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நீ ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், நீ பணம் படைத்தவனாக இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், ஏழையரின் உள்ளமாக இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது தாழ்ந்து பணிந்து நிற்கணும். நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கடவுளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளமாக இருந்தீங்கன்னா உன் இருமாப்பு அங்கே பேசும்போது நீங்களும் அந்த பரிசையன் தான். நான் என் வீட்டு கஷ்டம் ஏழை ஒன்றுமில்லை, ஆனால் நான் பேசினா ஆண்டவர் என்னை ஜெயிக்க வச்சுருவாரா? இல்லை. அந்த மனநிலை யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கி வட்டம் போட்டு காட்டுறார். அதனால் இன்றைக்கி பரிசெயர் பணக்காரர் அப்படி நம்ம பகுத்து பார்க்கறது இல்லை, மனநிலையிலே பகுத்து பார்க்குறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, கொரிந்தியர்களது விட்ட முதல் திருமுகம் 1:28 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கி கடவுள் யாரையெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் உயர்த்தி இருக்கிறாரோ, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் உயர்ந்து நிற்கிறாங்க, உலகம் உயர்த்தி இருக்குது, பிசாசு உயர்த்துது, அவங்கள பற்றி நம்ம பேசலை. கடவுள் உயர்த்திய அடையாளங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமில்லாத ஒரு அடையாளமாக இருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில் நான் அதைத்தான் நான் பெருமையோடு சொல்கிறது. நானும் ஒன்றுமில்லாத ஒரு அடையாளமாக தான் நின்னேன். எனக்கு ஒரு பெரிய கூட்டமோ, எனக்கு ஒரு பெரிய நண்பர்கள் அணியோ, அல்லது பெரிய ஒரு என்னது பணபலமோ, பெரிய ஆள் பலமோ எனக்கெல்லாம் இருந்தது கிடையாது. நான் முழுமையாக அந்த கடவுளை நம்பி இருந்தேன். அந்த கடவுள் நமக்கு உதவி நிறைய செய்கிறார். கடவுள் எப்படி நம்மளை உயர்த்தி இருக்கிறார் நீங்களும் யோசித்து பாருங்கள். நீங்கள் தாழ்ந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிற இடத்துலலாம் அவர் உங்களை உயர்த்தி இருப்பார். ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலில் 35 அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அப்போ ஆண்டவருடைய விருப்பம்னா என்ன? இதுதான் விருப்பம். தன்னுடைய பல காட்டுவது கடவுளுடைய விருப்பம் இல்லை. கடவுளுக்கு முன்னாடி தெய்வமே நான் ஒன்றுமில்லை, நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற மனநிலை நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு ஆட்டிடியூடுன சேஞ்ச் வேணும்னு நம்ம அடிக்கடி சொல்லுவேன். நான் ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், அதாவது மனப்பாங்கில் ஒரு மாற்றம், இதுதான் மனமாற்றம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய பேச்சிலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு இருமாப்பு, செருக்கு, கர்வம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம், தாழ்ச்சி, ஹம்பிள், ஹியூமிலிட்டி. அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? ப்ரைடு. அதை இப்படிப்பட்ட வார்த்தைகளில் நம்ம சொல்லலாம். அப்போ கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த தாழ்ச்சியோடு நிற்கக்கூடிய அடையாளம். இன்றைக்கி அப்படிப்பட்ட விருப்ப ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்கள் ஊடுருவி செல்லும். அப்போ அது எவ்வளோ வல்லமையாக செல்லும் பாருங்களேன். அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம கோயிலில் போய் ஹோட்டலில் பட்டியலிடுற மாதிரி தேவைகளை பட்டியலிடுறோமா, அல்லது இந்த பரிசையினை போல் என்னுடைய பெருமையெல்லாம் நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? எல்லாவற்றையும் செய்துட்டு பயனற்ற ஊழியன், செய்ய வேண்டியதை தானே செய்தேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்மகிட்ட வேணும். நான் இப்படி உங்களுக்கு முன்னாடி நிமிந்து கூட நிற்க முடியாத ஒரு பாவியாக நிற்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இதோ மத்தேயு 5:11 என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. அப்போது நீங்கள் கடவுளுக்காக உங்களை தாழ்த்தி கொள்ளுகிற நிலைகள் எல்லாம், நீங்கள் துன்பப்படும் போது பிறருடைய வசைபாடுகள் உங்கள் மேலே வருகிற போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ ஆண்டவர் எத்தனை அடையாளத்தில் நம்ம பார்க்குறா இருப்பாரு. இப்போ நான் கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிற்கிறேனோ அப்படி தானே நான் பக்கத்தில் இருக்கிறவரோடு இருப்பேன். கடவுளுக்கு முன்னாடி நான் போய் இப்படி நெஞ்ச நிமித்தி நான் வந்து என்னோடய இதை பட்டியலிடுறேன் அப்படின்னா மனுஷன் முன்னாடி எப்படி நிற்பேன்? நான் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஃபாதருக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ப்ளீஸ் வா அப்படின்னு வாங்க, ரொம்ப தாழ்ச்சியாக இருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி அங்கிட்டு போய் அவங்கள பற்றி கேட்டோம்னாக்க, ஐயோ அந்த மனுஷியா, அந்த ஆளா, அந்த கொடூரமான மனுஷங்க, என்ன நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லையே, நம்ம பார்க்கும்போது அவர் இப்படி கையை கட்டிட்டுல ரொம்ப தாழ்ச்சியோடு இருக்காங்க, ஐயோ அவர் வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் அப்படியே ஈட்டியாக குத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒளிஞ்சிருந்து நம்ம ஓரமாக நின்று பார்த்தோம்னா தான் அவங்களுடைய அந்த டிமாண்டிங், கமாண்டிங், ஹர்ட்டிங் எல்லாம் வெளிப்படும். குருக்கள் மத்திய முன்னாடி அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஆனால் அங்கே வெளியில் வேறையாக இருக்கிறாங்க மற்றவங்க கிட்ட, எளியவர்கள்ட்ட. இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நம்ம இப்படி நின்றுட்டு எளியவர்கள்ட்ட அப்படி நின்னோம்னாலும் தட் இஸ் இன்வாலிடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் மத்தேயு 5:22. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உயர்ந்த அடையாளம் அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக உணர்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களெல்லாம் கீழே வைக்கிறோம், கீழே வைக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார், சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். இன்றைக்கி பாருங்கள், அப்போது நம்ம தாழ்ச்சியினுடைய அடையாளம் என்பது ஏதோ கோயிலுக்குள்ளே வந்து இப்படி நடிச்சிட்டு போகிறதில் இல்லை, அது நம்மளுடைய உணர்வில் இருக்க வேண்டிய ஒரு போர்ஷன். அதுதான் நான் ஆட்டிடியூடு சேஞ்சுன்னு சொல்கிறேன். மனப்பாங்கிலேயே நான் பெருமையடைகிற ஏழையோரின் உள்ளத்தோர், அந்த வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இந்த விண்ணரசை சுதந்திரத்துக்குள்ள தானே நம்ம இவ்வளோ போராடுறோம். அப்போ அதை சுதந்திரத்துக்கொள்றதுக்கு இதுதான் வழி ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு 2 பவுலடியார் பாருங்கள், அவருடைய கடிதத்தில் எழுதுகிறாரு, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். எல்லாம் உருவமாக பேசுகிறார். என்னமோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார் அவர். அவர் எதை ஓட்டம் என்று சொல்கிறார், இதுதான் ஓட்டம். இப்பேற்பட்ட இந்த தன்னை தாழ்த்துகிற அடையாளம் தான் ஓட்டமாக அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பணிக்காக தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் ஒரு பெரிய படைவீரர். அவர் இப்படி கூப்பிட்டா 10 பேர் ஓடி வருவான், உட்காரான்னா உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கையில் ஏந்திய பிறகு, அவர் சொன்னால் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க தெரியல. அவர் கெஞ்சிறார், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தாழ்ந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர் யாருக்காக தன்னை தாழ்த்தினார் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு இந்த பவுலடியாருடைய ஓட்டத்தை நாமும் ஓட அழைக்கப்படுகிறோம். அது எத்தனை முறை அவர் வந்து பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் நிறைய அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், கப்பல் உடைஞ்சி கடலில் தத்தளிச்சிருக்கிறேன், என்னை சாட்டையில் அடிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் யாராவது பப்ளிக்காக சொல்லுவாங்களா? அப்போது கடவுளுக்காக அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். அதான் சொன்னோம், ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்த ஒரு அடையாளம். அதனால தான் அவர் பெருமையாக சொல்கிறார், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அதை உறுதி செய்கிறது பாருங்க. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் ஓடுனதுனால இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றிவாகையே. இன்றைக்கி அந்த வெற்றியை நோக்கிய பயணத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இதெல்லாம் பேசுகிறார் பிள்ளைகளை. ஏதோ நம்ம அப்படியே தாழ்ந்து அப்படி கூணி கிடக்கணுங்கிறதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்வது, நம்மளுடைய அந்த அகந்தையிலிருந்து வெளிப்படுவது அல்ல, மாறாக தாழ்ச்சியிலிருந்து நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுகிற போது கண்டிப்பாக கடவுள் அவருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவார். பாருங்கள், இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தையை நம்ம சற்று ஆய்வு செய்து பார்க்குறோம். ஹியூமிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை செயின்ட் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு, யாக்கோபு அவருடைய, God opposes the proud but gives grace to the humble. அவர் கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த ப்ரௌடாக இருக்கிறவங்கள, இந்த அகந்தை கர்வத்தில் இருக்கிறவங்கள அவர் அடித்து நொறுக்கிறார். அன்னை மரியாளுடைய பாடலில் நம்ம பார்க்குறோம், லூக்கானன் செய்தியில் வரக்கூடிய பாடல், விடுதலை பாடல், சிறுகுற்றோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். பாண்டவருடைய அடையாளம் இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த ஹியூமிலிட்டிங்கிற டேர்மை வச்சு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அதில் வரக்கூடிய வார்த்தை பாருங்கள், ஹியூமிலிதாஸ், அதாவது லத்தீன் மொழியிலிருந்து அதனுடைய டெரிவேஷன் வருது. அது அதனுடைய மூல மொழியை நம்ம பார்க்குற போது ஹியூமஸ், ஹியூமஸ்ங்கிற அந்த மொழியில் அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலிருந்து தான் அது அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தை வருது. அந்த ஹியூமஸ் அப்படின்னா ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃப்ரம் தி எர்த், அது ஒரு நிலத்திலிருந்து, நிலத்திலிருந்து அப்படின்ற வார்த்தை தான் அதனுடைய அர்த்தம். அங்கிருந்து தான் அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தை உருவாகிறது. கிரேக்க இதில் ஹீப்ரு மொழியில் போய் பாருங்கள், மனுஷனை கடவுள் எங்கேருந்து எடுத்தார் பாருங்கள், மண்ணிலிருந்து எடுத்தார். மண்ணிலிருந்து தான் மனுஷன் ஆதாம செய்கிறார். அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால தான் அவனுக்கு பேர் எப்படி வைக்கிறாரு, ஆதாம். மண் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் அதாமா, மண்ணிலிருந்து வந்ததுனால ஆதாம் அந்த பார்த்தீங்களா. அப்போது இது லத்தீன் மொழியில் ஹியூமஸ் அப்படிங்கிறது எர்த். அப்போது இந்த மண்ணினுடைய அடையாளமே நமக்கு எப்படி கடவுள் நம்மக்கிட்ட அடிப்படையை வச்சுருக்கிறார்னா, தாழ்ந்து இருக்கக்கூடிய, நீ மனுஷனே, நீ மண்ணிலிருந்து வந்த, நீ மண்ணுக்கே போக போகிற, இதை தான் நம்மளுடைய சாம்பல் புதன் அன்னைக்கு நம்ம பூசுகிறோம், கோயிங் டு பி டஸ்ட் அகெயின். அப்போது நம்ம எப்படிப்பட்ட அடையாளமாக இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கணும்னா, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து இருக்கிற அடையாளம். அந்த தாழ்ச்சி வெறும் நடிப்பல்ல, மாறாக உளமார்ந்த ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு. கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து கிடப்பது ஒரு பெருமையின் அடையாளம். கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து இருப்பது ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு பூரிப்பினுடைய ஒரு நிலை. நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும், உங்கள் பெருமையெல்லாம் தூக்கி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பெருமை அடைய முடியாது, நிறைவடைய முடியாது. கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள், அதில் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. கடவுள் என்ன செய்வார், அந்த உள்ளங்களை நிரப்புவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஏன்னா நம்ம பட்டியலிட்டதெல்லாம் என்னுடைய பெருமை தான், என்னுடைய வளர்ச்சி, நான் படித்தேன், நான் போனேன், நான் வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணேன், இப்படி பாருங்கள், என்னுடைய எல்லாமே நான் அப்படின்னு வருகிற பொழுது அங்கே இருமாப்பு, பெருமை, அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. அந்த நபர்கள் நிறைவை காண முடியாது. அங்கே தான் ஆண்டவர் வந்து உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்குற கடவுள் பாருங்கள், மத்தேயு 11:11 சொல்கிறார் பாருங்கள், மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை, எவரும் தோன்றியதில்லை, ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும். அந்த வார்த்தையை தான் நம்ம பிடிக்கணும். இப்போ விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி இந்த தாழ்ச்சியை பற்றி பேசும்போது உலகத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன்னா எவனும் நம்மளை எல்லாருமே காரி உமிழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த லாஜிக் புரியாது. ஆனால் நாம் தாழ்ந்து இருக்கிறதுனுடைய அடையாளம் எங்கே இருக்குன்னா, விண்ணரசின் பிள்ளைகள் நாம், இறையாட்சியை கட்டி எழுப்புகிற தளத்தில் நாம் இழந்து போகிறோம், நம்ம தாழ்ந்து நிற்கிறோம். அப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் நிற்கும் போது, கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக நிற்கிற போது, நீங்கள் இறையரசை கட்டி எழுப்புகிற அடையாளமாக இருக்கிறீங்க. இவங்களை தான் கடவுள் சொல்லியிருக்கிறார், என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ள போகிறான். ஆகவே இதுதான் நம்மளுடைய இலக்கு, இதுதான் பயணம். ஆகவே உலகு நம்மை அழைத்து கொண்டே இருக்குது. பெருமைக்குரிய ஒரு உலகத்தில் வந்து நீ வாழ்ந்து பார். இயேசுசாமி மலையில் நிற்கும் போது பிசாசு அப்படி தானே சொன்னிச்சு, நீ பசியாக இருக்கிற, இதை எடுத்து சாப்பிட உனக்கு அதிகாரம் இருக்குது, எடுத்து கல்லை எடுத்து அப்பமாக்கு, மேலிருந்து கீழே குதி, ஒரு முறை என் காலில் விழு. பாருங்கள், எல்லாமே இந்த அதிகாரத்திற்கும் பெருமைக்குமான ஒரு சோதனை. இன்றைக்கி நாமும் அந்த சோதனைக்குள்ளே விழுந்து தவிக்கிற பொழுது, நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது நம்மளால் செய்ய முடியாது. இயேசு சாமி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு ப்ராக்டிஸை போய் ராவுணவின் போது வைத்தார். ராவுணவின் போது எல்லாத்துக்கும் காலையும் கழுவுறார். இது இது அவங்க நடைமுறையில் அவங்க பார்க்காத ஒரு அடையாளம். அதனால தான் அவங்க காலை கழுவ விட மாட்டேன்னாங்க. ஏன்னா இது ஒரு அடிமை செய்யக்கூடிய வேலை. இயேசு சாமி அதை செய்கிற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் அந்த ஆழமான அடையாளத்தை வைத்து தான் நம்மளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை செய்கிறதா இருந்தால் என் பின்னாடி வா, இல்லாட்டினா நீ உலகத்துக்கு பின்னாடி போ. நம்மெல்லாம் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதை செய்வதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? தாழ்த்துதலினுடைய அடையாளமாய் நம்ம இருக்கிறோமா? பவுலடியாரை போல இந்த ஓட்டத்தை நம்ம நிறைவு செய்யும் முறை இறுதி வரை ஓடி வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய ஓட்டத்தை சரி செய்வோம். நம்முடைய ஓட்டம் ஆண்டவர் விரும்புகிற இறையாட்சியினுடைய ஓட்டமாக இருக்கிறதா, இல்லை உலகத்தின் ஓட்டமாக இருக்கிறதா? உலகத்தின் ஓட்டத்தில் பெருமை, பதவி, பட்டம், அங்கே எல்லாமே இருக்கிறோம். இருமாப்த ஆணவம், அது எல்லாமே வந்து உலகத்தினுடைய அடையாளங்கள். ஆண்டவருடைய களத்தில் இதெல்லாம் தேவையற்றது. ஆகவே நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயலாற்ற ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு இந்த அருமையான திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரீடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தேடுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவா. தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ